ஒரு மாதிரி இருந்தா ஓமைக்கு வாங்க. உயிர் என்ன செய்கின்றது? உயிருக்கும் கண்ணுக்கும் வாங்க. ஒரு உருவத்தை காணும்படி இந்த கண்ணுக்கு காட்டுகிறது உயிர். காட்டி அந்த கண்ணோடு பிரிப்பில்லாமல் இருந்து கொண்டு அந்த உருவத்தை உயிர் தானும் காண்கின்றது இல்லையா? அதனால உயிர் கண்ணுக்கு செஞ்ச முதல் உபகாரம் என்னன்னா, அந்த கண்ணுக்கு உயிரானது விடயத்தை காட்டியது. அதான் முதல் உபகாரம் இல்லையா? நான் ஏன் 376 போச்சுன்னா எனக்கு ஏன் தெரியல? 376 போச்சான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன் தெரியல? கண்ணிற்கு அந்த அந்த பேருந்தாகிய விடயத்தை என்னுடைய அறிவு காட்டவில்லை. கண்ணு இருக்கு, கண்ணு முன்னாலதான் போகுது. ஏன் தெரியல கேட்டேன்னா அப்படியே முடிச்சு தர்மசங்கடமா பேருது இல்லையா? போயிட்டதுன்னு சும்மா சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டுதுன்னு வைங்க இல்லையா? போகலன்னு சொல்லக்கூடாது. அவர் காத்திருந்து நேரம் வீணா போயிரும். இப்ப என்னடா செய்யுங்க? ஏன் மாட்டிக்கிட்டேன் அப்படி? முன்பு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அசை போட்டுக் கொண்டிருக்கின்றது. அது பொறிகளை பற்றவே இல்லை. ஆமா, அப்ப அந்த பஸ் போனாலும் ஒண்ணுதான், போகாட்டாலும் ஒண்ணுதான், ஒண்ணும் தெரியாது. ஆக அந்த கண்ணிற்கு இந்த காட்டும் உபகாரத்தை உயிர் செய்யவில்லை. உயிர் அந்த காட்டு உபகாரத்தை செய்தால்தான் கண் என்ன செய்யும்? காணும். சரி, பேருந்தை காட்டியாச்சு கண்ணுக்கு. காட்டிய பிறகு உயிர் என்ன செய்யணும்? அந்த கண்ணோடு ஒற்றித்து நின்று தானும் அதை காண வேண்டும். கண்ணுக்கு காட்டி உயிரும் காண வேண்டும். கண்டால்தான் இது இன்ன பேருந்து, இத்தனா நம்பர் பேருந்துன்னு சவிகற்பமா தெளிவா தெரியும் இல்லையாங்க? இப்ப இந்த உதாரணத்துல வந்து, உதாரணத்தை நல்லா வச்சுக்கோங்க. இதுல ரெண்டு உபகாரம் இருக்கிறது உங்களுக்கு தெளிவாயிட்டுதான். முதல்ல உயிர் கண்ணுக்கு உருவத்தை காட்டுதல், இது காட்டும் உபகாரம். அப்புறம் அந்த கண்ணோடு பிரிப்பின்றி விளங்கி உயிரும் அந்த விடயத்தை காணுதல், இது காணும் உபகாரம். சரிதானா? ரெண்டு உபகாரம் இருக்கு. காணும் உபகாரத்தால யார் பலனடைதா? உயிர் தான் பலனடைதான் இல்லையா? சரி, இங்க எப்படி அப்படின்னா, இங்க காட்டும் உபகாரம் என்ன? நம்மளுடைய விஷயத்துக்கு வருவோம். உதாரணத்துல பார்த்துட்டோம், நம்ம விஷயத்துக்கு வருவோம். இங்க எப்படி அப்படின்னா, கண்ணை வச்சிருக்க நிலையில உயிரை வச்சிருக்கோம், ஆன்மா அறிவு வச்சிருக்க நிலையில சிவத்தை வச்சிருக்கோம். சிவம் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா, எந்த விடயத்தை உயிர் அறியும் போதும் அந்த உயிர் அந்த விடயத்தை அறியும் வண்ணம் அந்த விடயத்தை உயிருக்கு காட்டுகிறது. இதுதான் நம்ம இதுவரை பார்த்தது. சிவருமான் காட்டினால்தான் காண முடியும், சிவருமான் அறிவித்தால்தான் அறிய முடியும் அப்படின்னு அஞ்சாம் யுத்தத்திலே பார்த்தோம் பாத்தீங்களா? அந்த கரணங்களோடு கூடி அமைச்சரும் அரசன் போல இருக்கின்றானே, இவனே அறிஞ்சு கட்டுமே அப்படிங்கும் போது, தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் முதலிச்சுன்னு பார்த்தோம் பாத்தீங்களா? அதுதாங்க காட்டும் உபகாரம். அந்த ஒவ்வொரு ஒரு விடயத்தை உயிர் அறியும் வண்ணம் சிவம் என்ன செய்கின்றது? அறிவிக்கின்றது. அந்த விடயத்தை காட்டுகின்றதுன்னா அறிவிக்கின்றது. இதுதான் காட்டு உபகாரம். ஆனா இப்ப என்ன புதுசா தெரிஞ்சுக்கிட போறோம் தெரியுமா? அப்படி அறிவித்தால் மட்டும் போதாது. என்ன சார், அறிவித்தால் அறிவது ஆன்மா, அறிவித்தால் அறிவது ஆன்மான்னு சொல்றீங்களே, இப்ப என்ன அறிவித்தால் மட்டும் போதாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு தடை கேட்டா நம்ம ஒன்னும் பின்வாங்கவே மாட்டோம். உதாரணம் தான் சொல்லிட்டோமே, உயிர் கண்ணுக்கு காட்டினால் மட்டும் போதுமா இல்லையா? காட்டிட்டு உயிரும் அந்த கண்ணோடு சேர்ந்து காணலைன்னா என்னமோ ஒண்ணு போச்சுங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? போனது பாத்துருக்கு, கண்ணுக்கு காட்டிருக்கு, ஆனா அந்த கண்ணை நன்றாக பற்றி இந்த உயிர் தெளிவாக காணல, என்னமோ ஒன்னு போச்சுங்க, ஏதோ ஒரு பஸ் போச்சு. அது 360 அல்லது 581 எனக்கு தெரியலங்க இல்லையா? ஆகவே கண்ணுக்கு உயிர் காட்டினால் மட்டும் போதாது, அந்த கண்ணோடு இயந்து நின்று காண வேண்டும். அதுபோல சிவபெருமான் ஆன்மாவிற்கு அறிவித்தான் மட்டும் போதாது, அந்த ஆன்மா அறிய வேண்டிய விடயத்தை தானும் அந்த ஆன்மாவின் பொருட்டு அறிய வேண்டும். ஓஹோ, இப்பதான் சிவபெருமான் அறிஞ்சு கொள்றானோன்னு கேட்டாதீங்க. அவன் முற்றறிவன் எல்லாத்தையும் அறிவான். இப்ப ஏன் அறிகிறான்னா, இந்த ஆன்மா இந்த குறிப்பிட்ட விடயத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு தானும் உடனாக இருந்து அறிகின்றான். முதல்ல ஆன்மாவுக்கு காட்டுகின்றான். காட்டி அந்த ஆன்மா காணும் பொழுது அந்த ஆன்மா கண்டது தான் கண்டோம் அப்படிங்கிற வேற்றுமை இல்லாம அந்த ஆன்மாவோடு ஒற்றைத்து நின்று தானும் அந்த விடயத்தை காண்கின்றான். இதுதான் கருத்து. இதுதான் இந்த கருத்தை வச்சுட்டு இங்க வந்துட்டீங்கன்னா சரியா போயிரும். உதாரணத்தை முடிச்சிட்டேன் ஏற்கனவே. காட்ட காணும் தன்மையுடைய கண் ஓர் உருவத்தை காணும்படி அந்த கண்ணோடு ஒருங்கிணைந்து நின்று இந்த கண்ணிற்கு காட்டி அவ்வுருவத்தை தானும் காண்கின்ற ஆன்மாவை போல, ஆன்மாவை போல எப்படி காணும், அறிவிக்க அறியும் இயல்புடைய அந்த ஆன்மா ஒரு விடயத்தை அறியும்படி காட்டி முதல்வன் ஒருங்கிணைந்து நின்று அந்த ஆன்மாவுக்கு அறிவித்து தானும் அந்த விடயத்தை அறிந்து வருவதால், இப்படிதான் ஒவ்வொன்னும் அறியும் போதும் இப்படித்தான். சிவருமான் நமக்கு அந்த விடயத்தை காட்டி காட்டின உடனே நாம காண முற்படுகின்றோம். அவன் காட்டின உடனே நாம என்ன செய்யறோம்? அந்த விடயத்தை காண முற்படுகின்றோம். அப்ப நம்ம கூட சேர்ந்து அவனும் காண்கின்றான். அவன் முதல்ல காட்டணும், அப்பதான் நம்ம காண முற்படவே முடியும். ஏதோ ஒண்ணு இருக்க பார்ப்போம் அப்படின்னு அறிய முற்படுவோம். அப்படி நம்ம அறியும் போது அவனும் உடனின்று அறிகின்றான் இல்லையா, தானும் அறிந்து வருவதால். இப்படிதான் ஒவ்வொரு விடயத்தையும் நமக்கு அறிவித்து அவனும் நம்மோடு சேர்ந்து அறிந்து வந்திருக்கின்றான். அல்லது நாம் எதையுமே அறிய முடியாது, நாம் ஒரு பொருள் என்றும் அறிய முடியாது. இப்ப இந்த கட்டு நிலையில மட்டும் இல்லைங்க, கட்டு நிலையில விடயங்கள் அறிவித்துக்கிட்டு இருக்கான். இந்த 8, 9, 10 இந்த நிலையில இருக்க பாத்தீங்களா, முத்தான்மாக்கள், இந்த ஆன்மாக்களுக்கு அவன் இதெல்லாம் காட்டுதான். நீ ஆன்மா, உன் தன்மையை அறிந்து கொள், நீ தத்துவங்கள் அல்ல அப்படின்னு அந்த ஆன்மாவுக்கு அதையே உணர்த்துதான். அப்பமும் இந்த மாதிரி காட்டு உபகாரமும் காண உபகாரமும் செஞ்சாதான் ஆன்மா தன்னையே உணரும். அப்புறம் சிவமாகிய தன்னையே அந்த ஆன்மாவுக்கு உணர்த்துதான். அப்பவும் இந்த ரெண்டு உபகாரத்தை செஞ்சுதான் உணர்த்துதான். உலகத்து விடயங்களை நமக்கு அறிவிக்கும் போதும் இந்த ரெண்டு உபகாரம், அறிவிக்கும் உபகாரம், உடன் நின்று அறியும் உபகாரம், இந்த ரெண்டு உபகாரம் செய்யும் போதுதான் நமக்கு ஒவ்வொரு விடயமும் தெரியுது. அதே மாதிரிதான் இந்த ஆன்மாவும். அதனால அதை அறிந்து வருவதால் அந்த அப்படி நம்மோடு அவன் வேற்றுமையின்றி இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த அத்துவித நிலை, அந்த அத்துவித நிலை வேற்றுமையின்றி இருத்தான் சொன்னேன், அதை தான் அத்துவித நிலையில் எழுதியிருக்கேன். அத்துவிதம்னா என்ன, வேறின்மை, அந்நியமின்மைன்னு சொன்னார் மெய்கண்டார் அருணந்தி சிவம், அதையும் தமிழ் படுத்தினார். வேறின்மைன்னு சொன்னார் 20-20 பாருங்க தெரியும், வேறின்மை அப்படின்னார். மெய்கண்டான் குருவாக வாய்த்தால் வேறின்மை கைகண்டார் அப்படின்னார் இல்லையா. அந்த அத்துவித நிலையை இந்த ஆன்மா அப்போதான் உணர்கின்றது. அந்த அத்துவித கலப்பை உணரும் போதுதான் இன்பம் வருகின்றது. ஆக நாம் அறிந்தோம் சிவமறிந்தோம் என்று சொல்ல முடியாதபடி நம்மோடு சேர்ந்து நமக்கு ஒவ்வொரு விடயத்தையும் காட்டி காட்டி நம்பொருட்டு அவனும் கண்டு வந்திருக்கின்றானே என்று அந்த அத்வைத நிலையை மறவாது கடைபிடித்து செய்கின்ற அந்த அன்பினாலே இப்படி இவனுக்கு நமக்கு ரெண்டு உபகாரங்களும் செய்து கொண்டிருக்கின்றானே, வேற்றுமையின்றி நம்மோடு இருந்து செய்து கொண்டிருக்கின்றானே அப்படின்னு அதை உணர்ந்து உணர்ந்து அந்த உணர உணர அந்த ரெண்டு உபகாரத்தினாலும் அவன் செய்யறதுனால அவன் மேல அன்பு பெறுகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு இப்படி உபகாரங்கள் செய்கின்றானே அன்பு பெறுகின்றது. இந்த அன்பு வந்து அதை மறக்கவே செய்யாது. அந்த அன்பை சிலர் சில உதவி செஞ்சவங்க மேல நம்ம வந்து திடீர்னு நமக்கு வந்து ஒரு கோபம் வந்துடும். அப்புறம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு ஆகா ஒன்றென்ன இன்ன செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கெடும் அப்படின்னு தெளிவோம். ஆனா இந்த நிலையில இருக்க பாத்தீங்களா, முத்தி நிலையில இருக்கிறான்மா, இது அதை மறக்கவே மறக்காது. ரெண்டு உபகாரங்கள் செய்வதை உணர்ந்து கொண்டே இருக்கும். ஏன் மறக்காதுன்னு கேட்கீங்களா, ஏன்னா இது தான் ஒரு பொருள் உண்டுங்கிறே எண்ணமில்லாமல் சிவத்தோடு ஒன்றுபட்டு விட்டது, ஏகனாகி நின்று விட்டது. தனக்குன்னு ஒரு செயல் உண்டு கருதாமல் தன் செயல் இல்லாமல் அவன் செயலைன்னு கொண்டது, இறைவனி கொண்டது. ஆகவே இது இந்த அவன் செய்கின்ற ரெண்டு உபகாரத்தையும் உணரும் போது அதை மறக்கவே மறக்காது. அந்த மறக்காமையினால மறக்காம அந்த உபகாரத்தை நினைக்க 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 இன்பம் பெறுகின்றது இல்லையா. அப்படி அந்த கடைபிடித்து செய்யும் அன்பினாலே, மறக்காமல் கடைபிடித்து, அயராமல் மறக்காமல், மறக்காமல் இடைவிடாமல் அதை கடைபிடித்து செய்யும் அன்பினாலே அதுக்கு என்ன கிடைக்கின்றது, சிவானந்த அனுபூதி கிடைக்கின்றது, அந்த முத்தி இன்பம் கிடைக்கின்றது. அந்த முத்தி இன்பத்தை அது தலைப்படும், முத்தி இன்பத்தை அது சேரும் அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா. ஆக இப்போ நமக்கு வந்து நல்லா தெளிவாக விளங்கிய மாதிரி இருக்கும். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவு வேண்டும் என்று உள்ளம் நாடும். 11 கற்பவர்களுக்கு பூரா ஏற்படுகின்ற ஒரு பொதுவான அனுபவம். ஏதோ உதாரணத்தில் வச்சு சாமர்த்தியமா சொல்லிட்டு போயிட்டீங்க, ஒரு பொருளை காணும்படி இந்த உயிர் கண்ணை செலுத்தி அந்த பொருளை கண்ணுக்கு காட்டி அந்த கண்ணோடு தானும் சேர்ந்து காண்கின்றது அப்படின்னு ஒரு உதாரணத்துல வச்சு சாமர்த்தியமா சொல்லிட்டு போயிட்டீங்க. இன்னும் இதை தெளிவாக உணர வேண்டும், காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் ரெண்டையும் உணர வேண்டும் அப்படின்னா நாம எங்க வரணும் அப்படின்னா நம்ம சித்தியாருக்கு வரணும். சித்தியாருக்கு வந்தாலும் கூட ரொம்ப 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 நாம வந்து அப்படி ஒருமுகப்பட்டு படிச்சாதான் அது நமக்கு விளங்கும் இல்லையா. அப்ப எங்க வரணும்னா சிவபிரகாசத்துக்கு வரணும். சிவபிரகாசத்துக்கு வரணும்னா சிவஞான உரை இல்லையே அப்படின்னா மாவாடித்தில் அதை எடுத்து காட்டியிருக்காரு. அதுக்கு முந்தைய நானும் சிவபிரகாசம் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆத்துக்காரரும் கோச்சுக்கு போனாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நானும் சிவபிரகாசம் படித்தேன், அப்ப எனக்கு இந்த பொருள் எல்லாம் தோன்றவில்லை. எனக்கு அப்ப காட்டு உபகாரம் காணும் உபகாரம் ஒரு உபகாரம் தெரியாது. அப்பந்தான் முத முதல்ல எடுத்து ஏதோ வாசிக்கு சிவபிரகாசம் தான் கையில அம்பிட்டது முதல்ல. ஆனால் மாவாடியத்துல காட்டுறாரு, நீ படித்த சிவபிரகாசத்துக்கு இதெல்லாம் பொருள் அப்படின்னு காட்டுறாரு. என்ன அப்படின்னா ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு உமாவசிவம். அவர் சொல்லியிருக்கிற அவரோட நடையெல்லாம் இருக்கட்டும், இது அரிய விஷயம், அதனால நம்ம நடையிலே பார்ப்போம். சிவபிரகாசம் நீங்க நிச்சயமா படிப்பீங்க, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கதிர் ஒளி கண் ஒளியில வச்சு அவர் சொல்லியிருக்காரு. யாரு, உமாவதி சிவம். அப்படி நயமா சொல்லிட்டு போயிட்டார், நாம தான் புடிச்சுக்கணும். என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவபெருமான் உயிருக்கு அறிவிக்கிறது வந்து கண்ணுக்கு சூரியன் அறிவிக்க மாதிரி. அப்படியும் உதாரணம் கூட நாம் இல்லையா இல்லையா, சூரிய ஒளி காட்டினால்தானே கண்ணோடி எதையும் காணுகின்றது. அப்ப நாம இப்ப என்ன புதுசா என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கோம், சிவபெருமான் ஆன்மாவுக்கு அறிவிக்க வேண்டும், அது காட்டும் உபகாரம். அது மட்டும் போதாது, ஆன்மா அறிந்து கொள்வதற்கு அது மட்டும் போதாது. ஒரு விடயத்தை காட்டி சிவமும் என்ன செய்யணும், அந்த ஆன்மாவின் பொருட்டு இந்த சிவமும் காண வேண்டும். காணும் உபகாரம்னு ரெண்டாவதா ஒரு உபகாரம் சொல்றோம். இந்த ரெண்டு உபகாரம் அவன் பண்ணாதான் எந்த ஒரு விடயத்தையும் நாம் அறிவோம் அப்படிங்கும். அப்போ இந்த சூரிய ஒளி கண்ணொளிக்கு நம்ம உமாசிவம் கூட்டிட்டு வரார். இங்க வாங்கப்பா, என்ன நீங்க ரொம்ப சங்கடப்பட்டிருக்கீங்க, முதல் நூல் வழி நூல்லாம் படிச்சு இங்க வாங்க அப்படின்னு கூட்டு வரார். உமாசிவம் கூட்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சூரிய ஒளி காட்டினால்தானே கண் காணும் இல்லையா, சூரியன் காட்டினால்தானே கண் காணும், உண்மைதான். ஆனா சூரியன் காட்டினால் மட்டும் போதாதுப்பா அப்படிங்க இங்க சொல்றதானே. சிவபெருமான் அறிவித்தால்தானே ஆன்மா அறியும், ஆனா சிவபெருமான் அறிவித்தால் மட்டும் போதாது, ஆன்மாவின் பொருட்டு இந்த சிவனும் கூட சேர்ந்து அறியணும் அப்படின்னு சொன்னோம். அதை இங்க விளக்க போறார். சூரியன் காட்டினாதானே கண் காணும், ஆனா சூரிய ஒளி காட்டினால் மட்டும் போதாது அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு பொருளைத்தான் இந்த அழகா ஒரு கடிகாரம் இருக்கிறத எடுத்துக்கிறோம். இந்த கடிகாரத்தை நான் பாக்குறேன் அப்படின்னா, இந்த சூரிய ஒளி ரெண்டு இடத்தில் கலந்திருக்க வேண்டும் சொல்றார். இந்த சூரிய ஒளி என்னுடைய கண்ணில் கலந்திருக்க வேண்டும் இல்லையா, சூரிய ஒளி என்னுடைய கண்ணில் கலந்திருக்க வேண்டும், அப்பதான் நான் காண முடியும். என் கண்ணில் மட்டும் கலந்திருக்கணும்னு வைங்க, கண்ணில் மட்டும் கலந்தாலும் போதாது, நான் பார்க்க வேண்டிய இந்த பொருளிலும் சூரிய ஒளி கலந்திருக்க வேண்டும். இதை ஒத்துக்கிட்டீங்களா? இதை ஒத்துக்கிட்டாலே இந்த ரெண்டு உபகாரங்களும் முடிஞ்சது. சூரிய ஒளி என்னுடைய கண்ணிலும் கலந்திருக்க வேண்டும், இந்த கண்ணை கொண்டு நான் எந்த பொருளை பார்க்கிறேனோ அந்த பார்க்கப்படும் பொருளையும் சூரிய ஒளி கலந்திருக்க வேண்டும். சூரிய ஒளி கண்ணில் கலந்திருக்குங்க, நான் இங்க தான் இருக்கேன். என்ன ஒரு சாயங்கால நேரம் அல்லது ராத்திரி நேரத்தை எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லா பொருந்துங்க. ராத்திரி நேரத்தில் விளக்கோழி, அதான் அவர் விளக்கோழின்னு போட்டார். விளக்கோழி வந்து என் கண்ணில் கலந்திருக்கு, நான் இருக்கிற ரூம்ல நல்லா வெளிச்சமா இருக்கு. நம்ம சிவஞான சுவாமி கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா? போயிருப்பேங்க. கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க, சிவஞான சுவாமி சன்னதி அங்க லைட் போட்டிருக்கு, வெளிச்சமா இருக்கு. கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா தோட்டா இருக்கும், அங்கெல்லாம் டியூப் லைட் எதுவும் கிடையாது, அங்க இருட்டா இருக்கும். அங்க என்னெல்லாமோ பொருள்கள் இருக்கின்றன. இந்த சன்னதியில் இருந்துகிட்டு நீங்க பாடம் கேட்டுக்கிட்டு, சரி எவ்வளவு நேரம் தான் பாடத்தை கேட்டுட்டு இருக்கதே அப்படின்னு அப்படி பாக்கீங்க, அங்க தோட்டத்தில் பாக்கீங்க இல்லையா, அங்க எந்த உருவமாவது உங்களுக்கு தெரியுன்றதா? தெரியாது. ஏனென்றால் அந்த விளக்கோழி கண்ணில் கலந்திருக்கின்றது. இப்ப பாருங்க, இப்ப காட்டு உபகாரம் நடக்குங்க, காட்டு உபகாரம் மட்டும் போதாதுன்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுதான் காட்டு உபகாரம், விளக்கோழி கண்ணுக்கு காட்டுகின்றது, அப்ப கண்ணோட அது கலக்கணும் கேட்டீங்களா. விளக்கோழி கண்ணில் கலக்கிறது தாங்க காட்டு உபகாரம் மாதிரி. இப்ப விளக்கோழி கண்ணில் தாங்க கலந்திருக்கு, ஆனாலும் அந்த இருட்டு தோட்டத்தில் உள்ளது நமக்கு எதுவும் தெரியல. ஏன்னா அந்த தோட்டத்தில் நாம காண வேண்டிய பொருள்கள் மேல அந்த விளக்கோழி கலக்கவில்லை இல்லையா. ஆகவே நம்முடைய கண், நம்ம கண்ணோடு அந்த விளக்கோழி கூடியும், அந்த விடயங்களோடு அந்த விளக்கோழி கூடவில்லை. அப்ப காட்டு உபகாரம் மட்டும்தான் நடக்கு, காணும் உபகாரம் நடக்கல இல்லையா. ஆனா அந்த வகுப்புல அந்த சன்னதியில வந்து ஆசிரியர் வந்து வகுப்பு நடத்தினாரு, அந்த ஆசிரியர் நமக்கு தெரியுது, நம்மளை சுத்தி உள்ள மற்ற அடியாளர்கள் தான் நமக்கு தெரியுது, உள்ள இருக்கிற சிவஞான சுவாமிகள் இருக்கிறவங்களாம் நமக்கு தெரியுது இல்லையா. இங்க என்ன, இங்க விளக்கோழி ரெண்டு இடத்துலயும் கலந்திருக்கு. என்ன, நம்முடைய கண்ணிலும் கலந்திருக்கின்றது, நாம் காண்கின்ற விடயத்திலும் கலந்திருக்கின்றது. எப்படி உமாசிவம் எப்படி முடிச்சாரு பாத்தேடா, உமாசிவம் தான் ஐயா நீ சன்மனையா சொன்னாரு ஏ பிளஸ்ட் அப்படின்னாங்க. நமக்கு எல்லாரும் ஏ பிளஸ் தாங்க, நம்ம ஏற்றத்தாலும் பார்க்கக்கூடாது. இதுதான் ஜீவ பாப் அவர்கள், அவர்கள் அங்கிருந்து வந்து நம்ம விஷயங்கள் தான் இவ்வளவு தூரம் படிச்சிருக்காங்கன்னு அதே பெருசு அப்படி நாம நினைக்கணும். இங்க இருந்து சைவத்துல இருந்துமே எதுவும் தெரியாதவர்களே நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அதனால சொன்னார்கள், அந்த உணர்ச்சி மிகுதியால் அவர் போட்டார்கள் உமாசிவத்தை ஏ பிளஸ். அப்ப எப்படி விளக்காரு பாத்தீங்களா. அப்ப நம்ம அந்த சாமி சிவஞான சுவாமி சன்னதியில இருந்தாலுமே அங்க தோட்டத்துல இருட்டில் உள்ளது நமக்கு எதுவும் தெரியல. ஏன்னா அங்க விளக்கோழி கண்ணில கலந்திருக்கு, விடயத்துல கலக்கல. ஆனா நம்ம சுத்தி உள்ளது பக்கத்துல உள்ளதெல்லாம் தெரியுது. ஏன்னா விளக்கோழி ரெண்டு இடத்துலயும் கலந்திருக்கு, கண்ணிலையும் கலந்திருக்கு விடயத்திலையும் கலந்திருக்கின்றது. அவ்வளவுதாங்க, விளக்கோழி கண்ணொழியோடு கலத்தல் காட்டும் உபகாரம், இந்த விளக்கோழி விடயத்தோடு கலந்திருத்தல் காணும் உபகாரம். அது மாதிரி நாம ஒரு விடயத்தை அறியும் போது சிவஞானம் இருக்கின்றத அந்த சிவபெருமானுடைய அறிவு அது நம்மோட அறிவோடு கலந்திருக்க வேண்டும். அதான் அவன் உணர்த்துகின்றான் காட்டுகின்றான். நாம அறிய போற விடயத்திலையும் அது கலந்திருக்கணும். ஏற்கனவே அவன் எல்லாத்திலையும் நிறைஞ்சுதான் இருக்கான் இல்லைன்னு சொல்லல, எல்லாத்திலையும் நிறைஞ்சிருக்கான், அது பொதுமையா இருப்பது. இப்ப ஒரு விடயத்தை காணும் போது அதிலே சிறப்பாக அதிலே அவன் நிறைந்திருக்க வேண்டும், அவன் நிறைந்திருக்கின்றான் என்பதை இந்த ஆன்மா வந்து உணர வேண்டும். சிறப்பாக நிறைந்திருத்த எல்லா உலகமும் ஆயிருக்கான், ஆனால் சிவத்தலங்களில் எப்படி வெளிப்பட்டு இருக்கின்றான். அது மாதிரி எல்லாத்திலையும் அவன் நிறைந்திருந்தாலும் இந்த ஆன்மாவின் பொருட்டு அவன் அதை அறிகின்றான் என்றால் அது ஆன்மா அறிவதற்காக வேண்டி அதில் வந்து சிறப்பாக கலந்திருக்க வேண்டும். கலந்திருந்தால்தான் அந்த விடயத்தை அது உணர முடியும் என்பதுதான் இங்க ஒன்று. இப்படி காட்டும் உபகாரம் காணும் உபகாரத்தை நாம் இப்படி புரிந்து கொள்கின்றோம். இந்த ரெண்டு உபகாரங்களையும் அவன் செய்து வருகின்றான் என்பதை இப்பந்தான் ஆன்மா உணருது. ஆனா இப்பந்தான் செய்யறானா, இந்த முத்தி நிலையில தான் செய்யறானா? இல்ல, தொடக்கமில் காலந்தோட்டே ரெண்டு உபகாரங்களை செய்ய போய்தான் கட்டு நிலையில விடயங்களை எல்லாம் அறிந்து வந்தோம். இந்த வீட்டு நிலையிலே முப்பொருள்களையும் உணர்கின்றோம் இந்த ரெண்டு உபகாரங்கள் செய்வதனால்தான் என்று அதை கருதி கருதி அந்த சிவபெருமான் மீது இடையறாத அன்பு பெருகி அந்த அன்பே இன்பமாக அந்த சிவானந்த அனுபூதியை அந்த முத்தி பேரின்பத்தை அந்த ஆன்மா துய்த்துக் கொண்டிருக்கின்றது. அதுதான் அதான் கருத்துரை சொன்னார். எல்லா சூத்திரத்தையும் கருத்துரை சொல்வார். இந்த கருத்துரை ரொம்ப அருமையா தோத்திர மாதிரி இருக்கும். கடைசியில் என்ன ஆயிடுது, சிவஞான போதும் தோத்திரமாயிருதுங்க, அங்கதான் கொண்டு வந்து விடுது. அதான் நம்ம ஆட்கள் சில சொல்லியிருந்தாங்க, எனக்கு சண்முகையாளர்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் உண்டு. என்னன்னா சாத்திரம் பக்கமே வராம என்னன்னு கேட்டீங்கன்னா உழவாரம் நல்லா செய்வார்கள், திருமுறை ஓதுவார்கள், ஐயா கொஞ்சம் அந்த மாதிரி இது கேளுங்களேன் அப்படின்னு சொன்னா, இங்க கடைசியில் என்னையா சொல்றீங்க, கடைசியில் என்ன சொல்றீங்க, திருமுறையை ஓத வேண்டும், உழவாரம் செய்ய வேண்டும், அதுதான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோமே, நீங்க இதுதான் சொல்ல போறீங்க. ஆனால் எவ்வளவு தெளிவாக எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இதுல இதையெல்லாம் உணர்ந்து அதை செய்வதற்கும் உணராமல் செய்வதற்கும் எவ்வளவு வேறுபாடு பாத்தீங்களா. அதனால இங்க கடைசியில தோத்திரமா தான் முடியுது என்பது சூத்திரம் எண்ணுதலிற்றுவனின் அயரா அன்பின் அரண்களில் செலுமே முடிச்சு என்பது சூத்திரம் எண்ணுதலிற்றுவனின் பரமேஸ்வரனது ஸ்ரீபாதத்தை இணையுமாறு உணர்த்துவதற்கு எழுதுவார் கருத்துரை. எப்பேற்பட்டது பாருங்க, இந்த இடத்துல ஸ்ரீபாதங்கிறது திருவடி, திருவடிங்கிறது சிவானந்த அனுபவம், திருவருள்னு ஒரு பொருள் இருக்கு, இந்த இடத்துல சிவானந்த அனுபூதினு சொல்லியிருக்காரு. அரண் கடல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, அரண் கடல் சிவானந்த அனுபூதியை, அதாவது அந்த அனுபவத்தை, அந்த பேரின்ப அனுபவத்தை இந்த ஆன்மா துய்க்கும் அப்படின்னு சொல்லி சிவபோகம் கூறியது என்று கூறி, இதான் முத்தி நிலை, முத்தி நிலையிலே அனுபவிக்கப்படுகின்ற ஆனந்தம் என்று கூறி இந்த அளவிலே சிந்தனையை செவிமடுத்த மெய்யன்பர் அனைவருக்கும் எனது வணக்கங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவு செய்து கொள்வோம். திரு சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ரகர மகாதேவ்.